அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று சர்வதேச தாய்மொழி தினத்தை முன்னிட்டு நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சமூக நலம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் முதன்மை குடிமை மருத்துவர் திரு டாக்டர் கே சரவணன் அவர்கள் தாய்மொழியின் பெருமைகள் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சர்வதேச தாய்மொழி தினத்தை கடைபிடிச்சிட்டு வர்றோம். தாய்மொழி ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களை நேர்காணல் செய்ய இருக்கிறோம். முதல்ல ஐயா, உங்களை பற்றின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பலை நேர்களுக்காக செஞ்சுக்கோங்க ஐயா.
புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். என்னுடைய பெயர் மருத்துவர் கே சரவணன். நான் சமூக மருத்துவம் மற்றும் நோய் தடுப்பு துறையில் மூத்த உதவி பேராசிரியராக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரிந்து கொண்டு வருகிறேன்.
ஐயா, இன்னைக்கு நம்ம சர்வதேச தாய்மொழி தினத்தை கடைபிடிச்சிட்டு வர்றோம். முதல்ல மொழி அப்படின்னா என்ன, மொழியினுடைய அவசியம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா.
மொழி என்பது ஒரு மனிதனுடைய மனதில் தோன்றும் எண்ணங்களை வெளிப்படுத்தும் சொற்கள் தான் வந்து மொழி. அந்த மொழிக்கு வந்து முன்னாடி வாழ்ந்த காலத்தில் வந்து வரி வடிவங்கள் கொடுத்திருந்தார்கள். அல்லது மொழி வழங்கப்படாத காலங்களில் சைகை தன்னுடைய கைகால்களை அசைத்தோ அல்லது ஒரு சில குறியீடுகளை இட்டோ முன்னோர்கள் வந்து அதற்கான விலை கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மனிதனுடைய அறிவு வளர வளர என்ன செய்தான் என்றால், அவனுக்கு வந்து மொழி தேவைப்பட்டது. அந்த அவனுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கும் மற்றவர்களுடன் பழகுவதற்கும் அவனை சார்ந்த வாழ்க்கை நடைமுறையை மேம்படுத்துவதற்கும் மொழி அவசியமாயிற்று. இன்று வளர்ந்துள்ள விஞ்ஞான வளர்ச்சிக்கும் இன்றைய மனித நாகரிகத்திற்கும் மொழிதான் அடிப்படை என்றால் அதில் எல்லளவும் சந்தேகமில்லை.
ஐயா, ஒரு மனிதனுக்கு தாய்மொழி ஏன் அவசியமாக பார்க்கப்படுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
தாய்மொழி என்பது அவன் பிறந்து வாழும் காலங்கள் வரை அவனுடைய உணர்வுகளில் கலந்து, அவனுடைய வாழ்வியலில் கலந்து, அவனுடைய நடைமுறைகளில் கலந்து, அவனுடைய சுவாசமாக உயிர் மூச்சாக இருந்து கொண்டிருப்பது ஒரு மொழி. அந்த மொழி தான் தாய்மொழி என்று போற்றப்படுகிறது. ஏனென்றால் ஒரு மனிதன் வந்து தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் தன்னுடைய செயல்களை வெளிப்படுத்துவதற்கும் மற்றவர்களிடம் தெரியப்படுத்துவதற்கும் ஒரு மொழி இன்றியமையாததாகிறது. அந்த அடிப்படையில் அந்த மொழியை நன்கு ஒரு மனிதன் கற்பானையானால் அவனுடைய வாழ்வு சிறப்புடன் விளங்கும்.
ஐயா, இன்னைக்கு நம்ம சர்வதேச தாய்மொழி தினத்தை கடைபிடிச்சிட்டு வர்றோம். இந்த சர்வதேச தாய்மொழி தினம் கடைபிடிக்கப்படுவதன் நோக்கம் என்னவாங்க ஐயா இருக்குது?
அதாவது ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டா உணர்வுகளை பிரதிபலிக்கிறதுன்னு சொன்னேன். அந்த உணர்வுகளை பிரதிபலிக்கும் ஒரு உயிர் மூச்சாக இருந்து கொண்டிருப்பது ஒருவருடைய மொழி. ஒரு இனத்திற்கு அடையாளம் தருவது மொழி. அந்த வகையில் ஒவ்வொருவரும் தன்னுடைய தாய்மொழியை போற்றி காத்தல் வேண்டும். இப்போ காப்பாற்றாமல் விட்டோம்னா உலகத்திலேயே வந்து 6 மொழிகள் பழமையான மொழிகள் இருக்கின்றன. அவற்றுள் அந்த 6 மொழிகளில் சில மொழிகள் அடிச்சுவடையே இல்லாமல் அழிந்து போய்விட்டது. அது என்ன 6 பழமையான மொழிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ், சமஸ்கிருதம், லத்தீன், கிரேக்கம், சைனம், ஹீப்ரூ. 6 மொழிகள் இருக்கு இல்லையா? இதில் வந்து ஒரு சில மொழிகள் தான் இன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதிலும் நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி எல்லா காலத்திற்கும் ஈடு கொடுக்கும் விதமாக சிறப்புடனும் செம்மையுடனும் தம்முடைய இளமை குன்றாமலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் எப்படி இப்படிலாம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க போனோம்னா, நிச்சயமாக வந்து நம்ம தமிழ்மொழி வந்து ஒரு பெரிய முனிவரால் வடிவமைக்கப்பட்டு, தொல்காப்பியரால் இலக்கணம் வகுக்கப்பட்டு, பல விஷயங்களை கடந்து நம்முடைய மொழி வந்திருக்கிறது. பல கட்டங்களை கடந்து நம்முடைய மொழி உருவாக்கப்பட்டது. அந்த மொழி உருவாக்கப்பட்டதன் நோக்கம் மனிதர்கள் நன்றாக வாழ வேண்டும், மனித குலம் நன்றாக இருக்க வேண்டும், இயற்கையை காக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். அந்த வகையில் உலகில் வாழும் ஒவ்வொரு மக்களும் தாய்மொழியை நேசிக்க வேண்டும், சுவாசிக்க வேண்டும்.
ஐயா, இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் தாய்மொழி அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் ஒவ்வொரு மனிதனும் இன்னைக்கு நிறைய பிற மொழிகளை கற்றுக்கிறாங்க. எத்தனை மொழிகளை கற்றுக்கிட்டாலும் தாய்மொழிக்கு அப்படின்னு என்ன சிறப்பு இருக்குது? மற்ற மொழிகளுக்கு கற்றுக்கிற மொழிகளுக்கும் தாய்மொழி கற்றுக்கிறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம், அதிலிருந்து தாய்மொழி எப்படி ஒரு தனித்துவமாக பார்க்கப்படுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
தாய்மொழி என்பது அவங்க பிறக்கிற மண்ணை சார்ந்தது, அதனால் வந்து அவங்க உணர்வுகளுடன் கூடி கலந்தது. ஆரம்பத்திலிருந்து வாழ்க்கை முழுதும் வந்து அந்த தாய்மொழி கூடவே வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒருவர் வந்து தம் தாய்மொழியில் கல்வி கற்கிறார் என்றால் அவருடைய கல்வி புரிதல் அதிகமாக இருக்கும். அவங்க வந்து என்ன கற்க விரும்பினாங்களோ அந்த கல்வியில், அது தொழிற்கல்வியாக இருக்கட்டும் மற்ற கல்விகளாக இருக்கட்டும், அதனுடைய புரிதல் மிக 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 அழகாக இருக்கும். அழகாக இருந்து அந்த புரிதல் அதிகமாகிவிட்டால் அந்த புரிதலின் மூலம் வெளிப்படும் செயல்கள் சிறப்பாக அமையும். அந்த வகையில் ஒவ்வொருவரும் தாய்மொழியில் மற்ற கருத்துக்களை தாய்மொழியில் மொழிபெயர்த்து நிச்சயமாக அதை கற்றுக்கொண்டு விட்டோமானால் அழகாகவும் வளமையாகவும் அந்த செயல்களை செய்யலாம்.
ஒரு மொழிக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுவது கல்வி. இன்றைக்கி கல்வி நிறைய மொழிகளில் கற்பிக்கப்படுது. மாணவர்களும் தங்களுடைய திறனுக்கு ஏற்ற வகையில் பல்வேறு மொழிகளில் தங்களுடைய கல்வியை கற்றுக்கிறாங்க. எத்தனை மொழிகளில் கல்வி கற்றுக்கிட்டாலும் தாய்மொழியில் கல்வி கற்றுக்கிறது ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுது. ஒரு மனிதனுக்கு ஏன் தாய்மொழியில் கல்வி கற்பிக்கப்படுவது அல்லது கல்வி கற்றுக்கிறது ரொம்ப அவசியமாக பார்க்கப்படுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா.
உலகத்தில் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கின்றன. அந்த ஆயிரக்கணக்கான மொழிகளில் நம்முடைய தாய்மொழியில் சிறப்பாக நாம் கற்க வேண்டும். எதற்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து நம்ம மொழியில் வந்து அறநூல்கள்லாம் இருக்கும், இலக்கியங்கள் இருக்கும். அந்த இலக்கியங்கள் சார்ந்து நம்முடைய வாழ்வு நடத்துவதற்கு எளிமையாக இருக்கும். அதே வகையில் நம்முடைய தொழிற்கல்வி படிக்கிறோம், ஏதோ ஒரு மொழியில் இருக்குது, அந்த மொழியையும் நாம் கற்றுக்கிட்டு படிக்கிறோம். படிக்கும் பொழுது நிச்சயமாக நாம் வந்து புரிஞ்சிருக்கிறத விட நம்முடைய தாய்மொழியில் அந்த புரிதலை ஏற்படுத்தி கொண்டோமேயானால் நிச்சயமாக சிறப்பாக அந்த புரிதல் சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் நாம் ஒவ்வொருவரும் தாய்மொழி வழி கல்வியை பயில வேண்டும். மற்ற மொழிகள் தெரிந்திருந்தால் பரவாயில்லை, ஆனால் தாய்மொழியை தெரியாது விட்டால் அது பெரிய பாவம் என்று தான் நான் கூறுவேன். நம்ம மகாகவி பாரதியார் பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அவருக்கு வந்து 7க்கும் அதிகமான மொழிகள் கற்றிருக்காரு. அவர் வந்து சொன்ன ஒரு செய்தி ஒரு கவிதையாக அவர் வடிவமைத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் இப்பாறினில் யாங்கனும் கண்டதில்லை. உண்மை உரைக்கின்றீர் ஒரு சொல் கேளீர். குருடர்களாய் செவிடர்களாய் ஊமைகளாய் இருக்கின்றீர். சேமம் உற வேண்டுமெனில் திருவெங்கும் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இந்தாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எதற்காக இப்படி சொல்லியிருக்காருன்னா வந்து தமிழ் மொழியில் வந்து அந்த அளவுக்கு வந்து சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் தாய்மொழியை அதிகமாக நேசிக்க வேண்டும், அதிகமாக சுவாசிக்க வேண்டும்.
ஐயா, இன்னைக்கு மொழி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மொழியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப ஒரு எளிமையான வழியாக பார்க்கப்படுவது புத்தகங்கள். இன்னைக்கு புத்தகம் வாசிப்பு அப்படிங்கிறது பொதுமக்கள்கிட்ட நிறைய குறைந்து விட்டதா நிறைய கல்வியாளர்களுடைய கருத்தாக இருக்குது. தாய்மொழியில் கல்வியில் ஒரு புத்தக வாசிப்பு, ஒரு நூலை வாசிப்பு அப்படிங்கிறது இன்னும் எப்படி நம்ம மேம்படுத்தணும், ஒரு தாய்மொழியில் புத்தகம் வாசிக்கிறதுனால அவனுடைய அறிவு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா.
அதாவது தாய்மொழி என்பது உணர்விலே கலந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அந்த உணர்விலே கலந்த விட்ட ஒன்றை வந்து நாம் படிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு புரிதல் அதிகமாக இருக்கும். அந்த புரிதல் அதிகமாக இருந்தால் அந்த செயல்கள் திறம்பட சிறப்பாக அமையும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா விஷயங்களையும் வந்து நம்முடைய தாய்மொழியில் வந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த கற்றுக்கொண்டே இருந்தோமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு செழிப்பாக இருக்கும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இன்னைக்கு வந்து புத்தக வாசிப்பு பெரும்பாலும் வந்து கம்மியாகிடுச்சு. இந்த செல்ஃபோன் சொல்லிட்டு ஒரு கருவி நம்ம கையிலே இருக்குது. அந்த கருவியின் மூலம் வந்து நம்ம வந்து நிறைய நேரத்தை விரயம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த விரயம் செய்வது வந்து நம்முடைய வாழ்விற்கு உதவாது, மற்றவர்களுக்கும் அது உதவாது. அதனால் வந்து நம்ம வந்து புத்தக வாசிப்பு திறனை வந்து அதிகம் கொடுக்க வேண்டும். ஏன்னா வந்து ஒவ்வொருவரும் வந்து வாழ்நாளில் பல விஷயங்களை கற்க வேண்டும். பல விஷயங்களை கற்கணும். ஏன்னா வந்து நாலடியாரில் அழகான ஒரு பாடலில் வந்து சொல்லியிருப்பாங்க, கல்விக்கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் ஆராய்ந்தமையுடைய கற்பவை நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்தும். ஏன்னா கல்வி கற்பதற்கு நமக்கு வந்து காலங்கள் குறைவு, அதனால் வந்து படிக்க 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 நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் நாம் சிறப்பான விஷயங்களை கற்றுக்கொண்டு வரும் பொழுது அது அந்த கற்றல் என்பது நம்மை செதுக்கி கொண்டே வந்து ஒரு சிறப்பான நிலைக்கு உயர்த்தும். அதனால் வந்து தினமும் புத்தக வாசிப்பு நிச்சயம் வேணும் ஒவ்வொருத்தருக்கும். இப்போ நம்ம தமிழ் மொழியில் பார்த்தீங்கன்னா அழகான திருக்குறள்லாம் இருக்குது, அதை விட்டுட்டு நம்ம வந்து பல மொழிகள் வந்து கற்றுருக்கலாம், ஆனால் திருக்குறளை தினமும் படித்து அதில் உள்ள அர்த்தத்தை நாம் வாங்கி கொண்டு அதை வாழ்வியலுக்கு பயன்படுத்தி கொண்டு விட்டோமேயானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும். அதனால் புத்தக வாசிக்கும் பண்பு அதிகமாக இருக்க வேண்டும், தன்மை அதிகமாக இருக்க வேண்டும். அந்த புத்தக வாசிப்பு தன்மை அதிகமாக 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 ஒருவருக்கு அறிவு கூடும். அதாவது உடலுக்கு வயது கூடிக்கொண்டே இருந்தாலும் அந்த மனதுக்கு அந்த அறிவிற்கு வந்து வயது எப்போ குறையும், இளமையாக எப்போ மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவன் சிந்திக்க சிந்திக்க, ஒருவன் புத்தகத்தை வாசிக்க வாசிக்க, ஒருவர் வந்து எழுத எழுத தான் வந்து அவருக்கு ஞாபகத்திறன் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு வயதான முதியவருக்கு வந்து படிக்கும் தன்மை, அதாவது படிக்கிறது எழுதுறது அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து அவருக்கு வந்து ஞாபகத்திறன் குறையவே குறையாது, எந்த வயதிலும் ஞாபகத்திறன் நன்றாக இருக்கும். அதனால் வந்து ஒவ்வொருவரும் நன்றாக சிந்திக்க வேண்டும், நன்றாக புத்தக வாசிப்பு இருக்க வேண்டும். அதே போல் முன்னாடிலாம் நாட்குறிப்பேடு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க, டைரின்னு சொல்லிட்டு, அதில் வந்து நிறைய விஷயங்களில் இன்றைக்கி நடந்த விஷயங்கள்லாம் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. என்னுடைய அம்மா கூட அந்த நிறைய இந்த குறிப்பேட்டில் எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து இன்று வந்து நான் வந்து அதை இது முறையாக இது பண்ணுறதில்லை, ஆனால் வந்து அந்த நடைமுறை வந்துடுச்சுன்னா நமக்கு வந்து ஞாபக திறன் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் நம்ம ஒவ்வொரு நாளும் நடந்த நிகழ்ச்சிகளை வந்து எழுதி வச்சுட்டே இருப்போம். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வரவு செலவு கணக்குகளையும் வந்து எழுதி வச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய செயல்கள் வாசிக்கும் தன்மை, சிந்திக்கும் தன்மை, எழுதும் தன்மை அதிகமாக 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 நம்முடைய அறிவு கூர்மை அதிகமாகும். அதனால் புத்தக வாசிப்பு எந்த காலகட்டத்திலும் அது உபயோகமுள்ளதாக சிறப்புடையதாக இருக்கும். அதனால் செல்பேசிகளை தேவையில்லாமல் உபயோகிப்பதை தவிர்த்துவிட்டு புத்தக வாசிப்பதில், நம்முடைய மொழி சார்ந்த இலக்கியங்களை வாசிப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று இன்றைய தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஐயா, இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த மனித நேயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறதில், அன்பை பரிமாறிக்கொள்வதில் இந்த மனித நேயத்தில் ரொம்ப சிறப்பான பங்களிப்பாற்றக்கூடியது இந்த தாய்மொழி. நம்ம தாய்மொழியில் தான் நம்ம மற்றவங்க மேல் இருக்கக்கூடிய அன்பை வார்த்தைகளால் நம்ம தெரிவிக்க முடியும். அன்பை உறவை மேம்படுத்துறதில் தாய்மொழி எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இனிய உளவாக எண்ணாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்பது நம் வான்புகழ் வள்ளுவரின் வாக்கு. அந்த மாதிரி ஒரு மொழியில் அழகான சிறப்பான சொற்கள் இருக்கும், அந்த சிறப்பான சொற்களை தேர்ந்தெடுத்து நம்ம எந்த நிலையில் உள்ளவர்கிட்ட பேசுகிறோமோ அவங்கக்கிட்ட பேசும்பொழுது அவங்களுடைய அன்பு கிடைக்கும், அவர்கள் அவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அவர் நமக்கு தீமை செய்ய வந்தால் கூட அந்த தீமைகள் குறைந்துவிடும். இதுதான் மொழியினுடைய சிறப்பு. அதாவது வந்து பேசணும், பேச தெரிஞ்சுக்கணும், பேச தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமாக வந்து நீங்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம். அதாவது கல்வி கற்றவர்களுக்கு வந்து உலகம் முழுக்க புகழ் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையாரே வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு கவியில் அழகாக சொல்லியிருப்பாங்க, மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரின் கற்றோன் சிறப்புடையோன். மன்னருக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒருவன் கல்வி கற்றுவிட்டால் நிச்சயமாக பேச தெரிந்துவிட்டால், கல்வி கற்றுவிட்டால் வாழ்வியல் நெறி தெரிந்துவிட்டால் அவன் உலகில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வாழ தகுதியுடையவனாகிறான். அதனால் நிச்சயமாக வந்து சொல்லுக்கு அந்த வலிமை இருக்கிறது. இப்போ வந்து ஔவையார் இன்னொரு பாடலையும் சொல்லியிருப்பாங்க, அதாவது கடுமையான சொற்களை விட மென்மையான சொற்கள் மேன்மை பொருந்தியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதற்கு ஒரு கவி அழகாக சொல்லியிருப்பாங்க, வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம், வெள்ளத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது, நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை, பசுமறுத்து வேருக்கு நெக்குவிடும். எதனால் வந்து கரடுமுரணான சொற்கள், மற்றவர்களுக்கு வழி தரும் சொற்கள் வேண்டாம், ஆனால் அன்பான சொற்களே அவர்கள் மனதில் உள்ள காயங்களை ஆற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அதற்கு உதாரணமாக இந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க. கடபாறையை கொண்டு ஒரு பெரிய பாறையை வந்து பிளப்பது மிக மிக கடினம், ஆனால் அந்த பாறை ஒரு பசுமரத்து வேர் இருக்குது இல்லையா, அந்த பசுமரத்துக்கு வேருக்கு வந்து இடம் கொடுக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு கடுமையான, அதாவது ஒரு இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு அம்பு பஞ்சு மெத்தையை ஊடுருவி செல்ல முடியாது, ஆனால் அது யானையை ஊடுருவி செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் வந்து நல்ல நல்ல சொற்களை தேர்ந்தெடுத்து நாம் பயன்படுத்தினோமே ஆனால் நம்முடைய உறவுகள் பலப்படும், நட்புறவு பலப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஐயா, இன்னைக்கு தாய்மொழி அப்படிங்கிறது நம்ம தமிழகம் மட்டுமல்லாது உலக அளவில் நிறைய மொழியில் மக்கள் வந்து பேசிக்கிறாங்க. உலக அளவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுடைய தாய்மொழி குறித்ததான பார்வை இன்னைக்கு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா.
அதாவது இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து உலக தாய்மொழி தினமாக கொண்டாடி கொண்டிருப்பதிலேயே வந்து இந்த உணர்வு தெரிந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவர்களும் அந்த மண்ணின் மொழியை வந்து நேசிக்க வேண்டும், சுவாசிக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. அதிலும் நம்முடைய தமிழ் மொழியில் இல்லாத சிறப்புகளே இல்லை. அது ஒரு பழமையான மொழி, இளமை குன்றாமல் என்றும் தன் இளமையை வடிவமைத்து கொண்டு கட்டமைத்து கொண்டு இருப்பதில் சிறப்பு வாய்ந்த ஒரு மொழி. அந்த மொழியை வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவரவருடைய தாய்மொழியில் சிறப்பாக வந்து பேசிக்கொண்டிருந்தால் அந்த மொழி நன்றாக வளரும். எப்படி வளரும்னா வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம தாய்மொழி தமிழ் எடுத்துக்கலாம். நம்ம வந்து நிறைய பேர் வந்து தமிழ் பேசணும் அப்படின்னு நினப்போம், தமிழே வந்து அழைப்பிதழெல்லாம் அடிக்கணும்னு நினப்போம். அந்த அழைப்பிதழ் அடிக்கும் போது கூட சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆங்கில சொற்களை உபயோகப்படுத்திடுவோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பெயர் எழுதும்போது இனிஷியல் போடும்பொழுது ஆங்கில சொற்களை உபயோகிப்போம். அந்த ஆங்கில சொற்கள் எதுலேயும் வராமல் நம்ம பயன்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து எங்கே சென்றாலும் நம்முடைய தாய்மொழியாம் தமிழ்மொழியை வந்து அதிலுள்ள நல்ல அறக்கருத்துக்களையும் இலக்கியங்களையும் சுட்டி காட்டிவிட்டுத்தான் அடுத்ததாக அவர் நிகழ்ச்சியை ஆரம்பிப்பார். ஒரு எடுத்துக்காட்டுடன் சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்கும். ஒரு ஐநா சபை மாநாட்டில், அறிஞர்கள் மாநாட்டில் போயிட்டு விஞ்ஞானிகள் மாநாட்டில் போய் பேசும்பொழுது சொல்லியிருப்பார், உலகில் உள்ள மக்கள்லாம் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வந்து எங்களுடைய இலக்கியங்களில் அது 3000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க, அதுக்கான வழிகள்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கோட் பண்ணி சொல்லிட்டு தான் அவருடைய உரையை ஆரம்பிப்பார். யாதும் ஊரே அவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறத்தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கணியன் பூங்குன்றனார் எழுதின பாடலை குறிப்பிட்டுட்டு, அந்த பாடலை குறிப்பிட்ட உடனே வந்து இந்த பாடலில் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்குன்னு சொன்னோடனே எல்லாரும் எழுந்து கைத்தட்டி உற்சாகப்படுத்தி அவரை வந்து இன்னும் பேச சொன்னாங்க, நிறைய பேச சொன்னாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து நம்முடைய மொழி அந்த அளவில் சிறந்தது. நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நம்முடைய தாய்மொழியில் உரையாடுவதற்கு வந்து நம்ம வந்து யாராவது வந்து மதிப்பு குறைவாக நினச்சிக்கிறோம் அப்படின்னு நினைப்போம், ஆனால் அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு கல்வியை பெற்று இருக்கிறோம், அந்த கல்வியின் மூலமாக நம்முடைய தாய்மொழிக்கும் நாம் சிறந்த தொண்டாற்ற வேண்டும் என்ற உணர்வு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ஏன்னா வந்து உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் அவருடைய தாய்க்கு குடும்பத்திற்கு எந்த அளவில் பங்களிப்பு அளித்தார்களோ அதே போல் அவர்களுடைய உணர்வுகளுடன் ஊடே உயிரின் ஊடே கலந்திருக்கும் அந்த மொழிக்கும் அவர்கள் வந்து தொண்டாற்ற வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.
ஐயா, இன்னைக்கு நம்ம சர்வதேச தாய்மொழி தினத்தில் தாய்மொழியினுடைய சிறப்புகளை பற்றி நிறைய சொன்னீங்க. நம்முடைய தாய்மொழியான தமிழ்மொழி இன்னைக்கு பல்வேறு மொழிகளில் மொழிகள் யாவையும் மூத்த மொழியாக நம்முடைய தமிழ்மொழி பார்க்கப்படுது. நம்முடைய தாய்மொழியான தமிழ்மொழியினுடைய சிறப்புகள் என்னென்ன, ஏன் அதை இந்த நம்முடைய தாய்மொழி தினத்தில் நம்மளுடைய தமிழ்மொழி ஏன் கற்றுக்கணும், ஏன் தெரிஞ்சுக்கணும், அதில் என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் ஐயா.
உலகத்திலே பழமையான மொழிகள் 6 மொழிகள்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். அந்த 6 மொழிகளில் இளமை குன்றாமல் இன்றைக்கும் வந்து சிறப்புடன் இயங்கி கொண்டு வருவது நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி. அந்த மொழிக்கு உரிய சிறப்பு என்னென்னா, அது வந்து அகத்திய முனிவரால் வடிவமைக்கப்பட்டு தொல்காப்பியரால் இலக்கணம் வகுக்கப்பட்டது. நம்ம தமிழ்மொழியில் இருக்கிற ஒரு சிறப்பான ஒரு வார்த்தை வந்து சொல் வந்து ழ, அதாவது மழைன்னு சொல்லுவோம், வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த ராவை உச்சரிக்கும் பொழுது நம்முடைய நாக்கினுடைய நுனி மேல் அன்னத்தை தொடும். மேல் அன்னத்தை தொடும் பொழுது அதில் வந்து நரம்பு மண்டலத்திற்கு, மைய நரம்பு மண்டலத்திற்கு, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவோம், அந்த நரம்பு மண்டலத்தை தூண்டும் விதமாக அந்த வார்த்தை அமையும். இப்போ வந்து ஒரு திருமணத்திற்கோ மற்ற நிகழ்ச்சிகளுக்கோ செல்லும் பொழுது வாழ்க வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தும் போது அந்த வாழ்த்தினால் அவர்கள் மட்டுமல்ல நம்முடைய உணர்வுகளும், நம்முடைய நல்ல உணர்வுகளும் தூண்டப்படும், நாமும் நன்றாக இருப்போம் என்பது தான் இதனுடைய அர்த்தம். அதனால் வந்து நம்ம மொழி சாதாரணமாக வடிவமைக்கப்படவில்லை. உயிரெழுத்து, உயிர்மை எழுத்து, மெய்யெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு வடிவமைச்சிருக்காங்க. எதுக்குன்னா உயிர் மட்டும் இருந்தால் போதாது, உடம்பு மட்டும் இருந்தால் போதாது, இரண்டு இது ரெண்டும் சேர்ந்து இயங்கணும்னா உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி வந்து தமிழ் மொழி வந்து காலத்தினால் பழமை வாய்ந்தது, அது எப்பொழுது தோன்றியது என்பதையே தெரியாது, யாருக்கும் தெரியாது. அதனால் வந்து தமிழ் மொழிக்கு இல்லாத சிறப்புகளே இல்லை. அதனால தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான குடியில் பிறந்திருக்கிறோம். நம்முடைய தமிழ் மொழியின் சிறப்புகளை சொல்ல வேண்டுமானால் சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஏன்னா அதுக்காக வந்து நம்ம வந்து அந்த தமிழ் மொழியில் உள்ள இலக்கியங்களை படிப்பதற்கே இந்த வாழ்நாள், வாழ்நாளில் பல பிறவைகள் எடுத்தாலும் வந்து பத்தாது. அதனால் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். நம்முடைய சிறப்பு என்னென்னா தமிழ் மொழிக்கு உள்ள சிறப்பு, நம்முடைய வாழ்வியலுக்கு எது எது தேவையோ அந்த விஷயங்களை சிறப்பாக சொல்லி கொடுத்துருக்கும். அதாவது ஒரு மனிதனுக்கு இன்றையமையாதது என்ன? கல்வி. கல்வியை பற்றி வந்து வள்ளுவர் வந்து திருக்குறள் அழகாக சொல்லியிருப்பார், கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஒருவன் எவ்வளவுதான் அணிகலன்கள் வைத்து கொண்டிருந்தாலும் ஒருவனுக்கு கல்வி என்ற அணிகலன் இருந்தால் அதுதான் சிறந்த அணிகலன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி தமிழருடைய உணர்வில் கலந்தது காதல். அந்த காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல சங்க இலக்கியங்களில் பல பாடல்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஒன்று குறுந்தொகையில் திருவிளையாடல் புராணத்தில் வரும், அதை வந்து ஒரு அழகாக கவிதையை வடிவமைச்சிருப்பாங்க. அந்த பாடலில் ஆபாசம் கூட இருக்காது, அந்த வகை அழகாக நேர்த்தியாக வெளிப்படுத்தியிருப்பார்கள். அந்த பாடல் என்னன்னா, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ பயிலியது கெழிய நட்பின் மயிலியர் செறியேற்று நரிய கூந்தலின் உறவோ நீ எறியும் பூவே, அவ்வளோதான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் அமையுது. ஒரு தலைவன் மண்டை பார்த்து கேள்வி கேட்கிறான், என்னுடைய மனைவிக்கு கூந்தலில் மனம் இருக்கிறது, என்னுடைய தலைவிக்கு கூந்தலில் மனம் இருக்கிறது, அந்த மனத்தைப் போல் நீ பூ பூவாக தாவுகிறாயே, அந்த மலர்களில் இந்த மனத்தை விட அதிகமான மனத்தை நீ பார்த்திருக்கிறாயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயற்கையான வண்டை பார்த்து கேட்குற மாதிரி இந்த பாடல் அமைந்திருக்கிறது. பழைய பாடல்களெல்லாம் இலக்கியங்கள்லாம் ஆபாசமே கிடையாது. அதே போல் வீரம்னா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. புறநானூற்றில் பாடல்லாம் வந்து ஒரு வீரத்தாய் ஒரு புலியை வந்து முரத்தால் அடித்து விரட்டிய காட்சி நமக்கு தெரியும். ஒரு போரில் வந்து அவருடைய தந்தை இறந்துருவாங்க, கணவன் இறந்துருவாங்க, மகனை வந்து போருக்கு சென்று வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிய வீரத்தாயும் வந்து நம்ம புறநானூரில் தான் பார்க்கலாம். அப்படி வந்து ஒரு வீரத்தாய் வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க, அந்த கவிதையாக புறநானூரில் சொல்லியிருக்காங்க. என்னடா ஒரு மன்னனுக்கு கடமை, தகப்பனுக்கு கடமை, தாய்க்கு கடமை, ஒரு இளைஞனுக்கு கடமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடமை பாடும் பொழுது இந்த பாடலில் குறிப்பிடுறாங்க. இன்று புறந்தருதல் என் தலைக்கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்தல் கொள்ளற்கு கடனே, நன்னடை நட்டல் வேந்தற்கு கடனே, ஒளிர்வால் அருஞ்சமம் முறுக்கி களிரிருந்து பெயர்தல் காளைக்கு கடனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு அம்மாவுக்கு கடன்ன ஒரு பிள்ளையை முழுவதுமாக நன்றாக உருவாக்கி கொடுப்படுது. ஒரு தந்தையினுடைய கடமை ஒரு மகனை கல்வியில் சான்றோன் ஆக்குவது. ஒரு அந்த ஊரில் உள்ள கொள்ளர்கள்னா இரும்பு பற்றையை வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் போர் நிறைய வந்ததுனால வில்லு வேல் செஞ்சு கொடுக்குறவங்க ஒரு கொள்ளருடைய கடமை அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மன்னனுடைய கடமை எப்படி இருக்கணும்னா, நன்னடை நட்டல் வேந்தற்கு கடனை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த குடிகள்லாம் அவனை பார்த்தது வந்து அவனுடைய வழியில் தான் செல்வாங்க. அதனால் மன்னன் வந்து நல்ல நடைமுறையை பின்பற்றுதல் வேண்டும். அந்த நல்ல நடைமுறையையும் இந்த தாயும் தந்தையும் அந்த ஊரில் உள்ள வியாபாரமும் செழித்து வளர்ந்தால் அந்த பிள்ளை எப்படி இருக்கும்னா, அந்த நாட்டை காப்பாற்றுவதில் ஒரு பெரிய போர் வீரனாக திகழும். மற்ற பகைவரிடமிருந்து தன் நாட்டை காப்பதில் பெரும்பங்கு வகித்து தன் நாட்டை காப்பான் என்பதே இந்த பாடலினுடைய அர்த்தமாகும். அதே போல் தமிழருடைய பண்பாட்டில் கலந்தது விருந்தோம்பல். விருந்தோம்பல் பார்த்திங்கன்னா வள்ளுவர் வந்து ஒரு குரலில் அழகாக சொல்லியிருப்பார், விருந்தினரை எப்படி உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருந்தினருக்கு நம்ம வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். விருந்து புறத்து தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டற் பாட்டன்று அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த குரல் ஒன்றே போதுங்க, நம்முடைய தமிழை உலகம் முழுக்க இல்லை பிரபஞ்சம் முழுக்க பறைச்சாற்றுவதற்கு போதுமானதாக இருக்கிறது. அதாவது விருந்தினர் வந்து வெளியில் இருக்கும் பொழுது நாம் உள்ளே போயிட்டு அது நமக்கு சாவா மருந்து, அதாவது அமிர்தமே கிடைச்சாலும் சாப்பிடக்கூடாதுறான்னு சொல்கிறார். அதே போல் விருந்தினரை எப்படி உபசரிக்கணும்னு சொல்லிட்டு விவேக சிந்தாமணியில் அழகான ஒரு பாட்டு இருக்குது. ஒப்புடன் முகமலர்ந்து உண்மை பேசி உபசரித்து உப்பில்லா குழிட்டாலும் முன்பதே அமிர்தமாகும், முப்பழமோடு பாலண்ணம் முகங்கடுத்தே இடுவாராயின் கப்பிய பசி கடும் பசி ஆகும் தானே அப்படின்னு சொல்லிட்டு விவேக சிந்தாமணியில் சொல்லியிருக்காங்க. நம்முடைய வீட்டை வந்தடைந்த விருந்தினருக்கு முகம் கோணாமல் விருந்து உபசாரம் செய்தல் வேண்டும், அதுதான் தமிழருடைய தலையாய கடமை, தலையாய பண்பு, சிறப்பான பண்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் விளக்கியிருக்காங்க. உங்களால் முடிந்த கூழையோ கஞ்சியோ முகமலர்ச்சியுடன் அவர்களுக்கு தர வேண்டும், அவர்கள் முகம் வாடி செல்லக்கூடாது, இதுதான் தமிழருடைய பாரம்பரியம், இதுதான் பண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து இயற்கை சார்ந்த வாழ்வும் தமிழருடைய வாழ்வியலில் கலந்த ஒன்று. இப்போது கடவுள்னா வந்து நம்ம எப்படி நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு திருவாசகத்தில் ஒரு நல்ல ஒரு பாடலை வந்து மாணிக்கவாசகர் எழுதியிருப்பார். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யானென்தென்ற வரவரை குத்தாட்டு மானாகி நின்றையே ஏன் சொல்லி வாழ்த்துவனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இறைவன் எங்குமே நீக்கமர நிறைந்திருக்கிறான், வானமும் அவர்தான் மண்ணும் அவர்தான் எல்லா உயிரினங்களும் உயிரினங்களிலும் இயங்கிக் கொண்டிருப்பது அவர்தான் என்பதை தெளிவாகவும் அழுத்தமாகவும் சொல்லியிருக்கார். அவர் இல்லாத இடமே இல்லை, அந்த சக்தி இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம அந்த இயற்கை வாழ்வு வாழ வேண்டுமானால் விரதத்தை எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருச்சிருப்பாங்க. அந்த மாதிரி விரதத்தை கடைபிடிப்பதற்கு நம்முடைய நாட்கள் இருக்கின்றன, மாதங்கள் இருக்கின்றன. அந்த நாட்கள் மாதங்களில் பார்த்திங்கன்னா மார்கழி வந்து ஒரு சிறந்த மாதம், அதில் வந்து விரதம்லாம் இருப்போம். அதில் வந்து திருப்பாவை, ஆண்டாள் எழுதிய திருப்பாவை அனைவரும் படிப்போம். அந்த திருப்பாவையிலும் விரதம் எப்படிடா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு பாடலில், வயத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலில் பய துயின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு முடியும் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி உயுமாறு எண்ணி உகந்தியிலோர் எம்பாவாய் அப்படின்னு ஒரு அழகான ஒரு திருப்பாவையில் குறிப்பிட்டிருப்பாங்க. பாடலாக திருப்பாவையில் குறிப்பிட்டிருப்பாங்க. இதனுடைய உள்ள அர்த்தம், விரதம் எப்படா இருக்கணும் அப்படின்னா வந்து நான் விடிய காலையிலே அந்த மாதத்தில் எழுந்துட்டு நீராடிட்டு பார்க்கடலில் பயத்துயிலும் பரமன் பத்மநாபன் கோவிந்தனை வந்து பாடி நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நெய் சாதம் சாப்பிட மாட்டேன், பால் சாதம் சாப்பிட மாட்டேன், அப்படிலாம் இருக்கிற நான் என்ன செயலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது செய்யாதன செய்யோ தீக்குறளை சென்றோதும், செய்யாதன செய்யும்னா செய்ய மனிதனுக்கு செய்யத்தகாத செயல்களை, மனித அறிவிற்கு செய்யத்தகாத செயல்களை நாம் செய்ய மாட்டோம், ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் புறங்கூறுதல் மாட்டோம் அன்று. விரதம் இருக்க அன்று எவ்வளோ சிறப்பாக இருக்கணுன்றத இந்த பாடல் விளக்கு இருக்கு. அந்த மாதிரி வந்து ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி, அதாவது வந்து பெரிய மகான்களுக்கு ஏழைகளுக்கு எல்லாம் உணவு, நம்மளுடைய கடவுளுக்கும் உணவு கொடுத்துட்டு அந்த கடவுளுடைய அருளை பெறுவதற்காக நாம் வேண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் இந்த பாடலில் குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் வந்து இந்த மொழி, தமிழ் மொழி என்பது வெறும் மொழியாக மட்டும் நாம் பார்க்காமல் நம்முடைய வாழ்விற்கு உதவும் ஒரு அணிகலனாக, நம்முடைய வாழ்விற்கு கை கொடுக்கும் ஒரு அரணாக இருக்கும் என்பதை குறிக்கொள்வதில் இந்த நேரத்தில் நாம் பெருமையும் பெருமகிழ்ச்சியும் அடைகிறேன்.
ஐயா, இன்றைய சர்வதேச தாய்மொழி தினத்தில் தாய்மொழியினுடைய சிறப்புகள் குறித்து, அதை எப்படி கற்றுக்கணும், அதில் என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத குறித்து மிகச்சிறப்பாக மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாக சர்வதேச தாய்மொழி தின வாழ்த்துக்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
இந்த சர்வதேச தாய்மொழி தினத்தன்று நம்முடைய தாய்மொழியின் பெருமைகளை கூற கேட்டு அனைவரும் பயனடைந்திருப்பீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். அதாவது தமிழ் ஒரு சிறப்பான ஒரு மொழி, இந்த மண் ஒரு சிறப்பான ஒரு மண், அதனால் இந்த மண்ணில் பிறந்துவிட்டோம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த புதுகை பண்பலைக்கும், இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு நேரம் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்த என்னுடைய அன்பு நேயர்களுக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழிய செந்தமிழ், வளர்க நற்றமிழர், வாழிய பாரதம் அனைத்திருநாடு.
நேர்களே, இதுவரை தாய்மொழியின் பெருமைகளை குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் கே சரவணன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 00 77 959 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இது போன்ற பல்வேறு வகையான தகவல்களை தெரிந்து கொள்ள உடனுக்குடன் எங்களுடன் இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.